சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 43 அத்தியாயம். சங்கு ஒளி. வில்லம்பு லட்சணை இல்லத்தின் முகப்பு அறைக்கு உள்ளே இருந்த நிலை அமைச்சரையும் நற்கிளியையும் மட்டுமின்றி லேசிய சூத்தரவுப்படி உள்ளே நுழைந்த இரு யவனரையும் அதிர்ச்சியடைய செய்ததால் அவர்கள் செயல்பட முடியாமல் நின்று விட்டனர். வாளி நுனியை கிளேசியஸின் கழுத்தில் ஊன்றியபடியே உறுதியான குரலில் சொன்னால் நலக்கள்ளி, யாராவது சிறிது அசைந்தாலும் கிளேசியஸின் வாழ்க்கை இன்றோடு முடிந்துவிடும் என்று. அத்தோடு மீண்டும் கிளேசியஸின் கழுத்தில் வாளி நுனியை சிறிது அதிகமாகவே அழுத்தி, அதில் என்ன கிளேசியஸ், சண்டையா சமாதானமா என்று உணவினார். கிளேசியஸின் முகத்தில் அந்த அபாய நிலையிலும் அச்சம் சிறிதும் இல்லை. அவன் பதில் சொன்ன போது குரலும் திடமாகவே இருந்தது. என்ன இனி கொன்று போட்டாலும் சண்டை நிற்காது. யாவனர்களுக்கு ஒரு தனி நிலம் வேண்டும். அதை சம்பாதிக்க நான் தீர்மானம் செய்துவிட்டேன். என்னை கொன்றால் அடுத்த யவனர் கப்பலின் தலைவன் ஒருவன் இருக்கின்றான் என் பதவியை ஏற்க. இந்த புரட்சி இனிமேல் இருக்காது. இங்குள்ள யவனர் கூட்டம் மட்டுமல்ல, புரட்சியில் ஈடுபட போவது முசிறிக்கு வடபுறத்தில் இருக்கும் சேர நாட்டு பகைவர் சிலரும் இந்த புரட்சியில் ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் படையின் ஒரு பகுதி தரையிலும் இன்னொரு பகுதி கடலிலும் ஊடுருவ சித்தமாயிருக்கின்றன. ஆகையால் இந்த சுதந்திர போரை இனி நிறுத்த முடியாது என்றான் கிளேசியஸ். இதை கேட்டு நிலக்கள்ளி மெல்ல நகைத்தாள். கடல்வேந்தரை நீ இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தவிர உன்னை வளர்த்த இந்த நாட்டில் உனக்கு புகலிடம் கொடுத்த சேர மன்ன நிலத்தில் ஒரு பகுதியை யவனாரசாக்க நீ முயல்வது ராஜ்ய துரோகம் மட்டுமல்ல, நன்றி கெட்ட செய்கையும் கூட. உன்னையும் உன் யவனர்களையும் உங்களுக்கு உதவ வந்திருக்கும் மற்ற இந்த நாட்டு குறுநில மன்னர் படைகளையும் ஒழித்து கட்ட கடல்வேந்தர் சித்தமாயிருக்கிறார். ஆனால் உன்னிடம் உள்ள பாசத்தால் வீண் அழிவையும் ரத்தம் சிந்துவதையும் தவிர்க்கும் நோக்கத்தால் உன்னிடம் என்னை தூது அனுப்பினார். உன் கடைசி எண்ணம் தான் என்ன என்று வினவினாள் நகைப்பினோடு. ஆனால் கிளேசியஸின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. நான் போருக்கு சித்தமாயிருக்கின்றேன் நிலக்கள்ளி, அதுவும் நீ காலம் கடந்து வந்திருக்கிறாய் சமாதானம் பேச. இப்பொழுது எந்த வினாடியிலும் போர் தொடங்கலாம். அதில் நீ சிக்கும் முன்பு கடல்வேதனிடம் சென்றுவிடு, உன்னை யாரும் தடை செய்ய மாட்டார்கள் என்றான் வறண்ட குரலில். அதுவரை வாழவிருந்த அமைச்சர், கிளேசியஸ் உனக்கு நானும் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என்றார் மெதுவாக. நிலக்கள்ளி சற்றே திரும்பி தனது தந்தையை நோக்கினாள். நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று சினத்தோடு வினவினாள். தமது பெண்ணே தம்மை பார்த்து அதிகாரத்தோடும் சினத்தோடும் பேசுவதைக் கண்ட அமைச்சர் சினத்தின் வயப்பட்டு, நீ என் மகள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்று சீறிவிட்டு, கிளேசியஸ் இந்த போரை தவிர்க்க தரைப்படை தலைவர் இஷ்டப்படுகின்றார், எதற்காக செய்தியும் அனுப்பியிருக்கின்றார் என்றார் துணிவை வரவழைத்துக் கொண்டு. யார் அது தரைப்படை தலைவர்? இகழ்ச்சி நிரம்பிய குரலில் வந்தது கிளேசியஸின் கேள்வி. குட்டுவ மகா பிரபு என்றார் அமைச்சர். என்ன செய்தி? உங்களை இன்றிரவு தனியாக வாட்போரில் சந்திக்க விரும்புகின்றார். எதற்காக? உங்கள் இருவரில் ஒருவர் மாண்டுவிட்டால் இந்த போர் நடக்காது என்று நினைக்கின்றார். கடல்வேந்தர் எங்கே போய்விட்டார்? அவரால் போரை நடத்த முடியாதா? இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாததால் அமைச்சர் விழித்தார். நற்கிள்ளி இதற்கு என்ன பதில் என்று வினவினார் பக்கத்தில் நின்றிருந்த நற்கிள்ளியை நோக்கி.
ஒட்டவரைத்தான் கேட்க வேண்டும் என்றான் நற்கிள்ளி.
அதே சமயத்தில் நற்கிள்ளியின் கண்கள் நிலக்கள்ளியின் கண்களோடு ஒரு வினாடி கலந்து மீண்டன. அதை கவனிக்காத அமைச்சர், அப்படியானால் குட்டுவரை போய் கேட்டு வாரும் என்று யோசனை சொன்னார்.
எப்படி போவது?
வாயில் வழியாக.
அங்கு யவனர் காவல் இருக்கிறதே, அவர்கள் நம்மை உள்ளே விடவில்லையா?
ஆம் விட்டார்கள். வெளியே போவதை மட்டும் ஏன் தடை செய்ய வேண்டும்?
போய் பார்த்தால்தான் தெரிய வேண்டும்
என்று நற்கிள்ளி சொன்னதும் நிலக்கள்ளி நகைத்தாள். அதுவரை கிளேசியஸின் கழுத்தில் ஊன்றியிருந்த கத்தியையும் நீக்கி, எழுந்திரு கிளேசியஸ் என்றாள். கிளேசியஸ் மிக நிதானமாக எழுந்தான். அவன் எழுந்ததும் நிலக்கள்ளியை அணுக போன இரு யவனர்களையும் நோக்கி,
வெளியே செல்லுங்கள் என்று உத்தரவிட்டார்.
நற்கிள்ளியை பிடித்து கட்ட உத்தரவிட்டீர்களே என்று ஒரு யவனன் இழுத்தான்.
உத்தரவை மாற்றிவிட்டேன், போங்கள். இவர்கள் யார் வெளியே சென்றாலும் தடை செய்ய வேண்டாம் என்று மற்ற காவலர்களுக்கும் சொல்லிவிடு என்று உத்தரவிட்டான்.
உன் பதில் இதுதானா கிளேசியஸ் என்று கடைசிய முறையாக கேட்டாள் நிலக்கள்ளி.
ஆம் நிலக்கள்ளி, யவனர் சுதந்திர போரை என்னால் நிறுத்த முடியாது
என்று திட்டமாக கூறினான் கிளேசியஸ். அதற்கு பின்பு நிலக்கள்ளி அங்கு நிற்கவில்லை. வாளை உருவி பிடித்தபடி தந்தை மீது ஒரு பார்வையை வீசிவிட்டு வெளியே சென்றாள். அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த கிளேசியஸ் அமைச்சரை பார்த்து,
அமைச்சரே போவது யார் தெரியுமா என்று வினவினான்.
தெரியாமல் என்ன? என் மகள் என்றான் அமைச்சர்.
அதுதான் உமக்கு தெரியும். நிலக்கள்ளி இப்போது உமது மகள் மட்டுமல்ல, கடல்வேந்தன் மனைவி. அது மட்டுமல்ல, சேரர் கடற்படையின் உப தளபதி
என்றும் தெரிவித்தான் கிளேசியஸ்.
அமைச்சரே,
கோழையான உமது வயிற்றில் இத்தகைய வீராங்கனை எப்படி பிறந்தாள் என்று முனவினான்.
அமைச்சரின் கோபம் எல்லையை கடந்தது.
கிளேசியஸ், பேசுவதை யோசித்து பேசு என்றார் கோபம் குரலிலும் மிதமிஞ்சி ஒலிக்க.
அதற்கு கிளேசியஸ் பதில் சொல்ல முன்பு நற்கிள்ளி பதில் சொன்னான்.
கிளேசியஸ் யோசித்துதான் பேசுகின்றான் என்று.
நற்கிள்ளி!
சின்ன மிகுந்த விழிகளை நற்கிள்ளி மீது திருப்பினார் அமைச்சர்.
என்ன அமைச்சரே,
நீயும் கிளேசியஸிடம் சேர்ந்து கொள்கின்றாயா?
எதிரியோடு எப்படி சேர முடியும்?
என்னை கோழை என்று கிளேசியஸ் சொன்னான்.
சொல்லிவிட்டு போய் என்றான்.
அதற்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும்.
முடியாது.
ஏன்?
நீர் இப்பொழுது அமைச்சர் அல்ல, தூதர். ஆகையால் சண்டையிட முடியாது.
இதை ஒப்புக்கொண்ட அமைச்சர்,
கிளேசியஸ் எனது தூதுக்கு பதில் என்ன என்று வினவினார்.
கிளேசியஸ் சிறிது சிந்தித்தான்.
கூட்டுவரிடம் நான் போரிட முடியாது என்று சொல்லுங்கள் என்றான் சிந்தனைக்கு பிறகு. ஏன் என்று விசாரித்தார் அமைச்சர்.
காரணம் அவருக்கு தெரியும். அவரை நான் பணிந்ததாக சொல்லும் என்றான் கிளேசியஸ்.
பணிந்ததாகவா? அமைச்சர் குரலில் வியப்பு ஒலித்தது.
ஆம்,
கிளேசியஸ் தயக்கமின்றி பேசினான். என்னை கோழை என்றாயே என்று கேட்டார் அமைச்சர்.
உண்மையை சொன்னேன் என்றான் கிளேசியஸ்.
குட்டுவரை போரில் தனியாக சந்திக்க மறுக்கும் நீ மட்டும் என்னவா என்று அமைச்சர் வினவினார்.
அவருக்கு தெரியும் என்றான் கிளேசியஸ்.
யாருக்கு?
என் குருநாதருக்கு.
குருநாதரா?
ஆம், குட்டுவர் எனது குருநாதர்.
இதை கேட்டு அமைச்சர் வியப்பின் எல்லையை எய்தினார்.
உமக்கு அவர் எப்படி குருநாதர் என்று விசாரித்தார்.
போர் முறைகளை எனக்கு சொல்லிக் கொடுத்தவரை அவர்தான்.
நான் தனி நபர் போரை மறுப்பதாக சொல்லும் அவர் புரிந்து கொள்வார்.
அது மட்டுமல்ல, பிரதமை பூசம் 45 என்றும் சொல்லும்
என்றும் கூறிய கிளேசியஸ் அவர்கள் இருவரையும் இல்லத்துக்கு வெளியே தானே அழைத்து வந்து அவர்களை வெளியே விட்டு உள்ளே சென்றான்.
அமைச்சர் மனத்தில் 1000 கேள்விகள் எழுந்து குழம்பின. அதைவிட குழப்பம் அளித்தது குட்டுவன் செயல். கிளேசியஸின் பதிலை அவர் குட்டுவரிடம் சொன்னதும் குட்டுவன் மடித்தாள் வரை கோடிக்குள் சென்று ஆகாயத்தை கவனித்தான்.
நற்கிள்ளி,
புறப்படு என்று துரிதமாக கூறிவிட்டு
படிகளில் இறங்கி கீழே ஓடினான். அதே ஓட்டத்தோடு சுள்ளியாற்று கரைக்கு வந்ததும் நற்கிள்ளியிடம் அங்கிருந்த படகோட்டியிடமிருந்தும் ஒரு சங்கை வாங்கி கொடுத்து
பலமாக ஊது
என்று உத்தரவிட்டான். சங்கை பலமாக ஊதினான் நற்கிள்ளி.
அதன் ஒளி மிக விபரீதமாக முசுரியை சூழ்ந்து கொள்ளவே
முசுரியின் இல்லங்களில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியே வந்தார்கள்.
முசுரியின் பிரதான வாசலில் இருந்த முரசுகள் பலமாக ஒலித்தன. எங்கும் பேரிரைச்சல் உண்டாயிற்று. அடுத்து அங்கு நிற்கவில்லை குட்டுவன். நற்கிள்ளி, நான் சொன்னபடி நட
என்று கூறிவிட்டு படகொன்றை எடுத்துக்கொண்டு துடுப்புகளை வேகமாக துழாவிக்கொண்டு சுள்ளியாற்றின் சங்கமத்தை நோக்கி விரைந்தான்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.